ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் கடந்த வகுப்புகளில் வந்து தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை உத்தாலகர் என்ற மகரிஷி வந்து சுவேத்தகேது என்ற தன்னுடைய மாணவனுக்கு உபதேசித்து கொண்டிருந்தார் என்று பார்த்தோம். இப்போ சுவேத்தகேது வந்து தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை உள்வாங்கி புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அது எப்படி நான் இறைவனாக இருக்க முடியும் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரமாட்டேங்குது. அப்போ அந்த நம்பிக்கை வராததுனால அவன் எனக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதனால் அவர் பல வகைகளில் அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சிகளை தான் நம்ம தத்துவமசிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை வந்து 9 முறை அவர் வந்து சொல்லி கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 9 முறையும் வந்து ஒவ்வொரு விதமான ஓமானம், அதாவது உதாரணங்கள் சொல்லி புரிய வைப்பார். முதல்ல எப்படி புரிய வச்சார் அப்படின்னா, பல நதிகள் வந்து ஒரே இடத்துல சங்கமம் ஆகும். நதிகள் உற்பத்தி ஆகிறதுனுடைய மூலம் வந்து கடல் தான். கடல் நீர் வந்து ஆவியாகி அது மேகமாக மாறி மழையாக பொழிந்து பூமிக்குள்ளே வந்து விழுந்து அந்த பூமிக்கு உள்ளே வந்து நீரூற்றாக திருப்பி வெளிப்பட்டு அப்புறம் அது நதியாக மாறி மீண்டும் கடலில் சென்று அடையும். இத்தனை ப்ராசஸ் நடக்கும். ஆனால் அதனுடைய உற்பத்தி ஸ்தானம் எது? கடல். அது மாதிரி மரம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மரத்தில் வந்து விதை இருக்குது. அந்த விதை வந்து துளிர் விடுது, அப்புறம் அது செடியாகி மரமாகி அப்புறம் அதில் பூக்கள் காய்கள் கனிகள் அப்படின்னு பல விஷயங்கள் எல்லாம் வருது, வந்து மீண்டும் அந்த விதையாகவே மாறுது இல்லையா. அதுதான் அதனுடைய மூலம். அப்போ எல்லாமே எந்த மூலத்திலிருந்து வந்ததோ அந்த மூலத்துக்கே திரும்பும். அப்படி திரும்பும்போது நடக்கின்ற அந்த ப்ராசஸ் தான் இங்கே விதவிதமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னார். அதை வந்து அவனுக்கு தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தில் உபதேசம் பண்ணிகிட்டே வராரு. கடைசியாக வந்து ஒரு உதாரணம் சொன்னார். எப்படின்னா, ஒரு ஆலம்பழ விதையை கொண்டு வாப்பா, அதை உடச்சி காட்டுப்பான்னாரு. உடைச்சான். அப்புறம் அதுக்குள்ளே சின்ன ஒரு துகள் மாதிரி ஒரு விதை இருக்குப்பான்னு சொன்னான். அந்த துகளையும் ரெண்டாக வெட்டுப்பானாரு. ரெண்டாக வெட்டினான். அப்புறம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டார். ஒன்றுமே இல்லைங்கிறான். அப்போ அப்படி ஒன்றுமே இல்லாத தான்ப்பா இறைவன். ஏன்னா இறைவன் என்கிறவர் வந்து சும்மா கண்களாலோ காதுகளாலோ புலன்களாலோ பிடிக்க முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வச்சாரு. அப்புறம் அந்த கண்ணுக்கு தெரியாத புலன்களால் பிடிக்க முடியாத இறைவனை வந்து புலன்களால் பிடிக்க முயற்சி எடுத்தாலும் என்ன நடக்கும்? அடுத்த ஓமானம் கொடுத்தாரு. அடுத்த ஓமானம் என்ன அப்படின்னா, உப்பு எடுத்துட்டு வாப்பாரு. கல் உப்பு எடுத்துட்டு வந்தான். அந்த கல் உப்பு தண்ணியில கலந்து விடுனாரு. கலந்துட்டான். மறுநாள் காலையில் அதை குடிச்சு பாருனாரு. மேல் தண்ணி எடுத்து நக்கி பார்த்தான், உப்பு கரிக்குதுன்னா. சரி, அப்போ அது கீழே பாதி ஊத்துட்டுன்றாரு. பாதி ஊத்துன பிறகு இப்போ நடுத்தண்ணி வந்துருச்சு இல்லையா, அந்த நடுத்தண்ணி நக்கி பாருனாரு. அப்பயும் உப்பு கரிக்குதுன்னு சொன்னான். சரி, அப்போ எல்லா தண்ணியுமே கீழே ஊத்திட்டு கடைசியில் மிச்சம் இருக்கிற சொட்டை நக்கி பாருனாரு. எல்லா தண்ணியும் கீழே ஊத்திட்டான். கடைசியாக 1-2 சொட்டு இருந்தது, அதை எடுத்து நக்கி பார்த்தா அதுலேயும் உப்பு கரிக்குது. அப்போ எல்லாமே உப்பு கறிக்குது அப்பா அப்படின்னா. உப்பு எங்கே போச்சுன்னு கேட்டார். உப்பு தண்ணியோட தண்ணியாக மறைஞ்சி காணாமல் போச்சு. அப்போ என்ன இந்த இதில் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, அதாவது ஒரு விஷயத்தை வந்து தண்ணீருக்குள்ளே கலந்த பிறகு அது இங்கே தான் அங்கே தான் இல்லை, எங்கும் வியாபித்து இருக்கு. அந்த தண்ணீர் முழுவதும் அந்த உப்பு கரைஞ்சி போயிடுச்சு. அது மாதிரி இறைவன் என்பவன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் கரைஞ்சி நிற்கிறான். அந்த உதாரணம், அருமையான உதாரணத்தை சொல்கிறார். இறைவன் என்பவன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் கரைஞ்சி நிற்கிறான். நீங்க எந்த இடத்துல தொட்டு பார்த்தாலும் இறைவன் தெரியவான். நீங்க இறைவன் இங்கதான் இருக்கிறான், இந்த பர்டிகுலர் ஸ்பாட்ல தான் இருக்கிறான், இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல தான் இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறது அஜ்ஞானம். ஏன்னா அவன் தன்னை வெளிப்படுத்துகின்ற வைபவமா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இந்த பிரபஞ்சத்துல எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அப்படிங்கும் போது நீங்க பர்டிகுலரா இந்த கோயிலுக்கு போய் தான் நான் கடவுளை பார்க்கணும்னு ஏதாவது இருக்கா? அப்படி கிடையாது அப்படின்னு நான் கடந்த முறை வந்து விளக்கம் கொடுத்தேன். அப்புறம் நான் கோயிலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் எதிரானவன் நினச்சிக்காதீங்கன்ட்டு நான் விளக்கம் கொடுத்தேன். ஏன்னா தெளிவு வரணும், நல்ல ஒரு புரிதல் வரணும், அவங்களுக்குள்ள ஒரு ஞானம் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம். அடுத்தது ஒரு உதாரணம் கொடுத்தாரு. ஒரு காந்தார நாட்டில் வந்து ஒரு குற்றவாளி என்ன பண்ணாங்க, கண்கள் எல்லாம் கட்டி கால்களையும் கட்டி கையையும் கட்டி கொண்டு வந்து ஒரு காட்டுக்குள்ளே போட்டுட்டாங்க. அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. அப்புறம் அந்த பக்கம் போன ஒரு வழிபோக்கன் வந்து அவன் மீது பரிதாபப்பட்டு அவனுடைய கண்ணு கட்டு அவுத்து விட்டு அப்புறம் கை காலெல்லாம் கட்டு அவுத்து விட்டு எங்கப்பா எங்கிருந்து வரேன்னு கேட்டேன்காட்டி, நான் காந்தார நாட்டிலிருந்து வந்துட்டேன், என்னை நாடு கடத்திட்டாங்க, நான் திருப்பி எங்கள் ஊருக்கே போகணும், எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லும்போது அவனுக்கு வழிகாட்டி கொடுத்தாங்க. எப்படி? அவன் திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறான். காட்டுக்குள்ளே போய் போட்டாங்க. அந்த காட்டில் வந்து எது கிழக்கு திசை எது மேற்கு திசைன்னு தெரியாது, எந்த திசையில் இவனுடைய நாடு இருக்குது அதுவும் தெரியாது. ஏன்னா இந்த நாட்டிலேருந்து வெகு தூரம் வந்துட்டான், காட்டுக்குள்ளே கொண்டு போட்டாங்க. அப்போது அந்த பக்கம் வந்து போகிறவங்களுக்கு ஏற்கனவே அந்த காட்டுக்கு போய் வந்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தானே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மாதிரி இங்கே குரு வராருன்னு சொல்கிறாங்க. இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ குருங்கிறவர் யாரோ கிடையாது, அவர் வழிகாட்டி, அவர் இதில் ஏற்கனவே அனுபவப்பட்டவர், ஆகவே அவரை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. குருவை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா குரு உங்களுக்கு சரியான வழியை காட்டி கொடுப்பாரு. ஆகவே குருவின் மூலமாக நீங்கள் போனால் நீங்கள் ஊர் போய் சேரலாம், நீங்களாம் முயற்சி எடுத்தீங்கன்னா பாதை மாதிரி போயிடுவீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த கதை ஒரு ஓமானமாக நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே அந்த பாடல் கடைசியாக என்ன சொல்ல வருதுன்னா, அவனுடைய கூக்குரலை கேட்டு யாரோ ஒருவர் முன் வந்து அவனுடைய கட்டுக்களை அவிழ்த்து விட்டு, காந்தார நாடு இந்த திசையில் உள்ளது, நீ அந்த வழியாக செல் என்று வழிகாட்டுவார். அவனும் கிராம கிராமமாக விசாரித்தபடி ஊர் போய் சேருவான். இறுதியில் அறிவாளியும் புத்திசாலியுமான ஒருவரின் வழிகாட்டுதல் கிடைத்ததினால்தான் அவன் அந்த வழியை பின்பற்றி காந்தார நாட்டை அடைந்தான் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப அவ்வாறுதான் இந்த உலகிலே யாருக்கு குரு கிடைக்கிறாரோ அவன் இந்த உண்மைகளை அறிகின்றான் என்பதாக இந்த இடத்துல பார்த்தோம். அப்ப நாம் இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, உடம்பிலிருந்து விடுபடுகின்ற வரைக்குத்தான் நமக்கு எல்லாமே டிலே தாமதமாகிட்டு இருக்கு. ஆனா நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நம்முடைய உயர் பரிமாண அனுபவத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா, அப்புறம் இந்த உடம்பை விடுவது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எப்ப உடம்பை விட்டாலும் அந்த வினாடியிலேயே நாம் அந்த இறைத்தன்மைக்குள்ள இறைவனாகவே மாறி விடுகின்றோம் என்கிற மிக பெரிய விஷயத்தை இங்க வந்து மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்ப இறைவன் ஆன்மா போன்ற உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு முதலில் தேவை என்ன, நம்பிக்கை தேவை. அதாவது ஈடுபாட்டுடன் கூடிய நம்பிக்கை என்பதுதான் நம்ம போன பகுதியில பார்த்தோம். ஏன்னா நம்பிக்கை இல்லாம நீங்க ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது. ஏன்னா ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், நம்பிக்கை மட்டும்தான் ஒருத்தனுக்கு ஞானத்தை கொடுக்கும், அந்த பாதையில் அவன் வெற்றி பெற முடியும். அவநம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும் போது அவன் அதில் ஜெயிக்க முடியாது. அப்ப இங்க வந்து இந்த சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் நம்பிக்கை வந்தா மட்டும்தான் நாம் இந்த பாதையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இங்க சாஸ்திரம் முன்னிறுத்துது. அப்ப குருவின் மீது எவ்வளவுதான் நம்பிக்கை இருந்தாலும் இந்த உண்மைகளை உணர்ந்த அவரின் வழிகாட்டுதல் இன்றி ஒருவனால் இவற்றை அறிய முடியாது. ஏனெனில் மனிதன் கண்களும் கைகளும் கட்டப்பட்டு மக்கள் நடமாட்டமில்லாத பகுதியில் நிர்கதியாக விடப்பட்டிருக்கின்றான். இதையே இந்த மந்திரம் நமக்கு வலியுறுத்துவதாக இங்கு ஒரு சித்திரம் போல விளக்குகின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். இதை வந்து பகவான் ஆதிசங்கரர் அவருடைய திருவாக்கிலே இதை சொல்றார். இந்த கதையை வந்து அழக பகவான் ஆதிசங்கரர் தன்னுடைய பாஷ்யத்தில் உரைநடை பகுதியில் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அது என்ன சொல்றார் அப்படின்னா, உண்மையில் மனிதன் பிரபஞ்சத்தின் ஆன்மாவாக திகழ்கின்ற இறைவனுக்கு சொந்தமானவன். அவனை அவரிடமிருந்து கவர்ந்து வந்த திருடர்களே புண்ணிய பாவங்கள். இந்த திருடர்கள் அவனை கொண்டு வந்து போட்ட காடுதான் உடம்பு. இந்த உடம்போ அக்னி தண்ணீர் உணவு ஆகிய மூலகங்களால் ஆனது. காற்று பித்த நீர் சளி ரத்தம் கொழுப்பு சதை எலும்பு மஜ்ஜை விந்து புழுக்கள் மூத்திரம் மலம் ஆகியவைகள் நிறைந்தது. சூடு குளிர் போன்ற இரட்டைகளால் எப்போதும் பல்வேறு துன்பங்களுக்கு உண்டாகி கொண்டே இருப்பது. அவனது அகக்கண்களோ மனமயக்கம் என்ற திரையால் மறைக்கப்பட்டிருக்கிறது. மனைவி மகன் நண்பன் மிருகங்கள் உறவினர்கள் போன்ற இவ்வுலகில் பல்வேறு சுகங்கள் மற்றும் மறு உலகின் சுகபோகங்களாகிய எண்ணற்ற ஆசை வேகங்களிலே அவன் கட்டுண்டு கிடக்கின்றான். இவ்வாறு ஆயிரக்கணக்கான துன்ப வலைகளில் சிக்குண்டு நான் இன்னாரின் மகன், இவர்களது நண்பன், நான் இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் துன்பத்தில் தோல்கின்றேன், நான் மனமயக்கத்தில் உள்ளேன், நான் அறிவாளி, நான் தர்மவான், நான் சேவை செய்பவன், இவர்கள் எனக்கு நண்பர்கள், நான் பிறந்துள்ளேன், நான் இறப்பேன் என்று பலவிதமான எண்ணங்களின் எழுச்சியினாலே அவன் பலவீனமாக ஆகிவிடுகின்றான். நான் பாவி, என் மகன் இறந்துவிட்டான், நான் பணத்தை இழந்துவிட்டேன், நான் பரிதாபத்துக்குரியவன், ஐயோ என் கதை முடிந்துவிட்டது, இனி நான் எப்படி வாழப்போகிறேன், என் கதி என்னவாகும், எனக்கு ஏதேனும் விமோசனம் உண்டா என்று கதறுகிறான். இது வந்து யாரு, ஆதிசங்கரர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மனிதர்கள் வந்து அஜ்ஞானத்தினால தன்னை ரொம்ப கீழ்நிலை பரிமாணத்துக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டு புத்தி பிரகாசிக்க முடியாத அவல நிலையில அகப்பட்டு கொண்டு மனம் போன போக்கிலே அல்லல் பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு அருமையான விஷயத்தை இங்கே ஆதிசங்கரர் எடுத்து மேற்கோள் காட்டி இறை அனுபூதி பெற்ற பந்தங்களிலிருந்து விடுபட்ட கருணை மனம் கொண்ட சிறந்த மகான் ஒருவரை ஏதோ புண்ணியவசத்தால் அவன் சந்திக்க நேர்ந்தால் உலகமும் அதன் பொருட்களும் துன்பம் நிறைந்தவைகள், அவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்று அவர் அவனுக்கு வழிகாட்டுவார். நான் இன்னாரின் மகன், இத்தகைய இயல்புகள் கொண்டவன், பிறந்து பிறந்து இறக்கின்ற ஒருவன் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்ற அஞ்ஞானத்தை அகற்றி அவைகளையெல்லாம் தவறு என்று சுட்டிக்காட்டி உண்மையில் நீ அதுவாகத்தான் இருக்கின்றாய் என்பதை அந்த உயரிய மகானால் மட்டும்தான் உணர்த்த முடியும் என்பதை இங்கு பகவான் ஆதிசங்கரர் சுட்டிக்காட்டுகின்றார். அந்த மகா வாக்கிய உபதேசம்தான் தத்துவமசி. தத்துவமசி அப்படின்னா என்ன? நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்ற மிக உயரிய உபதேசத்தை இங்கு மகான்கள் அறிவுறுத்துகின்றார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு உபதேசம், தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை யார் உண்மையில் சொல்றாரோ அவர் தான் சத்குரு. மற்றபடி நீ அதை பண்ணு, இதை பண்ணு, அந்த பூஜை பண்ணு, இந்த ஜபம் பண்ணு, இந்த தியானம் பண்ணு, தலையில நில்லு அப்படின்னு ஏதாவது ஒரு கதை விட்டுக்கிட்டு இருக்கிற சாமியாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சத்குரு என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கர்ம அவளை போய் மாட்ட விட்டுருவாங்க. கர்ம யோகத்துக்கும் சாதாரண கர்மாவுக்கும் வித்தியாசம் தெரியாம சிக்க வச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, போய் பூஜைகள் பண்ணுறன்ட்டு பூஜையிலேயே காலத்தை ஓட்டிட்டு இருப்பாங்க, கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த கோயிலில் போய் இந்த பூஜையை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உனக்கு இந்த நல்லது வரும், அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்படி ஒரு செல்வம் பெருகும் அப்படின்னு ஏதாவது ஒரு புருடா விட்டுக்கிட்டே இருக்கிற மக்கள் கிட்ட போய் மாட்டுருவாங்க இல்லையா. அவங்கெல்லாம் வந்து குருட்டு குருவை பிடிக்கிற குருடர்கள் என்று எங்கள் சாஸ்திரம் சுட்டிக்காட்டி இது மாதிரி போய் ஏமாந்து விடக்கூடாது. உண்மையான குரு வந்து ஒரே ஒரு உபதேசம் கொடுப்பார், என்னன்னா தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்ட்டு உன்னுடைய உண்மை தன்மையை உனக்கு உணர்த்துவார், அதை காட்டி கொடுப்பார், அவரு தான் சத்குரு என்று இங்க சாஸ்திரம் சொல்லுதுன்ட்டு இங்க பகவான் ஆதிசங்கர சொல்லி இந்த உண்மையான குரு ஒருவர் வாய்த்து விட்டால் அவன் அனுபூதி பெறுவது நிச்சயம், இந்த உண்மைகளை உணர்வது நிச்சயம், வாழும் போதே அவன் அனுபூதி பெற்று திகழ்கின்றான், மரணத்திற்கு பிறகு இறைவனுடன் இரண்டர கலக்கின்றான் என்பதாக இந்த மந்திரம் இங்கு நிறைவடையுது. அப்ப எது அனைத்திலும் நுண்ணியதோ அதுவே அனைத்திற்கும் ஆன்மாவாக திகழ்கிறது, அதுவே உண்மை, அதுவே இறைவன். ஸ்வேதகேது, நீ அதுவாகத்தான் இருக்கின்றாய் என்று உபதேசித்தார் உத்தாலகர். அப்ப இங்க உத்தாலகருடைய உபதேசம் என்ன? தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கின்றாய் என்ற மிக உயரிய ஒரு உபதேசத்தை இங்க கொடுக்கிறார். அதை வந்து இவன் ஸ்வேதகேது கேட்கிறான், ஆனாலும் அவனால புரிஞ்சிக்க முடியல. காரணம் என்ன? அவனுடைய அஜ்ஞானம், அவனுடைய அறியாமை. உடனே அவன் கேட்கிறான், போற்றுதலுக்குரிய தந்தையே, எனக்கு தாங்கள் கூறுகின்ற நீ அதுவாகத்தான் இருக்கின்றாய் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆகவே தாங்கள் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக எனக்கு உபதேசியுங்களேன் என்று கேட்டுக்கொண்டான். அப்படி அவன் கேட்டுக்கொண்டதன் காரணமாக உத்தாலகர் என்ன பண்றாரு, இனியவனே அப்படியே ஆகட்டும் என்று மீண்டும் மீண்டும் தொடர்கிறார் என்று நம்ம இந்த பாடத்திட்டத்தில் வந்துட்டு இருக்கோம். அப்போ இங்கே உத்தாலகர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு முறையும் அவனுக்கு புரிய வைக்கிறார், ஒவ்வொரு விதத்தில், ஒவ்வொரு பாணியில, ஒவ்வொரு உபமானத்தில், உதாரணத்துல சொல்லி சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறார். இப்ப இன்னொரு சப்ஜெக்ட் எடுக்கிறார், இன்னொரு டாபிக் வருது. அது என்ன அப்படின்னா, இனியவனே நோயுற்ற மனிதனை, ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், அவனை மரண வேலையில போய் பார்க்கிறான். மரண வேலைன்னா அவன் நோய்வாய்ப்பட்டு அவன் மரணம் அடைய போறான், இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டான், இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவன் இறந்து போவான், இல்ல நாளைக்கு காலையில அவன் இறந்து போலாம், எப்பயோ போக போகுது அவனோட உயிர். அந்த நிலையில அவனது உறவினர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு என்னை தெரிகிறதா, என்னை தெரிகிறதா என்று கேட்பார்கள். ஆனா அப்படி சொந்தக்காரங்கள்லாம் போய் பக்கத்தில் நின்றுட்டு நான் வந்திருக்கிறேன் பாருப்பா, நான் வந்திருக்கிறேன் பாருமா அப்படின்னு எல்லா ஆளாளுக்கும் அவங்கள நினைவு தப்பி அவங்க வந்து சாகர நிலையில கிடக்கும் போது பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு நான் உன் மகன் வந்திருக்கேன் பாரு, உன் பேரன் வந்திருக்கான் பாரு, உன் பேத்தி வந்திருக்கான் அப்படின்னு எல்லா ஆளாளுக்கும் ஒவ்வொன்று சொல்லும் போது அதை கேட்கிற நிலையில அவங்க இருப்பாங்களா? மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி வந்து சுத்தி நின்றுக்கிட்டு சொந்தக்காரங்க கத்திக்கிட்டு இருக்கிறத கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. காரணம் என்ன? அவங்களே உடம்பு விட்டுட்டு போறதுக்கான நிலையில புலன்கள் எல்லாம் தன் தகுதியை இழந்து எல்லாம் உள்ள ஒடுங்கி ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் பேச்சு நின்றுடும், அப்புறம் அப்படியே காது அடைச்சிக்கும், அப்படியே ஒவ்வொன்றா கட் ஆகும். அஞ்சு புலன்களும் ஒவ்வொன்றா விடுபடும், உடம்புல இருந்து ஒவ்வொன்றா விடுபடும். அப்போ என்னை தெரிகிறதா, என்னை தெரிகிறதா என்று கேட்பார்கள். அவனது வாக்கு மனத்திலும், மனன் பிராணனிலும், பிராணன் அக்னியிலும், அக்னி மேலான இறைவனிலும் ஒடுங்காத வரைதான் அவன் உங்களை தெரிகிறது என்று பதில் சொல்லவும் முடியும். ஆனா அவன் ஒடுங்கி இருக்கிற நிலையில் அவன் எப்படி போய் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பான்? எல்லாம் ஒவ்வொன்றா கட்டாக போகுது. என்னென்ன கட்டாக போகுது? முதல்ல வாக்கு போய் மனசில் ஒடுங்கிக்கும், மனசு வந்து பிராணனில் ஒடுங்கிக்கும், பிராணன் வந்து அக்னியில் ஒடுங்கிக்கும், அக்னி வந்து இறைவனிடத்தில் ஒடுங்கிடும். அவ்வளவுதான், வந்த எல்லாமே எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்துக்கே திரும்பும். அப்போ அந்த மூலத்துக்கே போய் திரும்பும்போது இங்கே அவனுக்கு மீண்டும் அந்த உடம்பு பருவுடல் வந்து விடுபட்டுடும். அப்போ அவனுடைய ரியல் பாடி என்னவோ அந்த பாடிக்குள்ளே போகிறான், சூட்சம சரீரத்துக்குள்ளே வெளியேறிடுறான். சூட்சம சரீரம்ங்கிறது என்னன்னா, இப்போ உடம்பை விட்டுட்டு வெளியேறும்போது 16 தத்துவங்கள் வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை மறந்துடக்கூடாது. 5 பிராணங்கள், 5 கர்மேந்திரங்கள், 5 ஞானேந்திரங்கள், மனசு, இந்த 16 தத்துவங்களை எடுத்துகிட்டு போவான். இப்போ இந்த 16 தத்துவங்கள்ல இது எல்லாமே சேர்ந்து மனசு தான் பிரதானம். அப்போ மனசு வந்து எப்படிப்பட்ட ஆசாபாசங்கள் எடுத்துக்கிட்டு போதோ அதற்கேற்ற அடுத்த உடம்பு அது எடுக்க போகுது. அப்படிதான் அடுத்த பாடி அவனுக்கு கிடைக்கும், அந்த பாடி அப்படிதான் வரப்போகுது. அப்போ மிக அற்புதமான முறையிலே மரண நேரம் பற்றிய ஆராய்ச்சியை உபநிஷத்தின் இந்த பகுதி வந்து ஆராய்ந்து பார்க்கிறது. இறக்கும் தருவாயில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் பிரியும் நேரம் வெவ்வேறாக இருக்கும். ஒருவன் இறக்கும் தருவாய் வந்து 2 மணி நேரத்தில் இறக்கலாம், இன்னொருவனும் 20 மணி நேரத்தில் இறக்கலாம். இவ்வாறு நிகழ்வதற்கு காரணம் என்ன? இது மருத்துவர்களால் கூட கண்டறிய முடியாத ஒரு விஷயம் என்பதாக பார்க்கிறோம். ஏன்னா இப்போ மரணம் என்பது வந்து யாராலையும் தீர்மானிக்கப்பட முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்போ ஒருத்தனுக்கு மரணம் வரணும்னு முடிவு பண்ணிட்டா அவன் எவ்வளவு செலவு பண்ணாலும் மரணம் வரும். அவன் 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருந்தாலும் மரணத்தை தடுக்க முடியாது, உடம்பு போயிடும். ஒருவனுக்கு மரணம் வரக்கூடாதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு நீங்க என்ன வேணா மோசமான விஷயத்தை கொடுத்தாலும் அவன் தப்பிச்சுக்குவான், அவனுக்கு உயிர் போகாது. அப்ப இங்க விஷயம் இவ்வளவுதான். இந்த மாதிரி மரணத்தை வந்து ஒருத்தன்கிட்ட இருந்து உடம்ப பிரிக்கிறதுங்கிறது நம்ம கையில இல்லை, அவனை காப்பாத்துறங்கிறது நம்ம கையில இல்லை, எல்லாமே இறைவனிடத்துல இருக்கு. ஏன்னா இங்க அவனே எல்லாமே இருக்கிறதுனால இந்த வைபவத்தை அவன் எப்படி இயக்கிட்டு இருக்கான், அவன் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையை வச்சு இயக்கிட்டு இருக்கான்றதான் இன்னைக்கு நம்ம நாதயோகம் பாடத்துல பிரீஃபா பார்த்தோம். அப்ப இங்க 20 மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் இருக்கலாம், 2 மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் இருக்கலாம். என்ன காரணம்னா, இது மருத்துவர்கள் கூட கண்டறிய இயலாத விஷயம். ஒரே மாதிரி உடல் நோய் உள்ள இருவர் இறக்கும் அளவில் கூட உடல்நிலை பின்னர் இறக்கும் நேரம் ஆகியவைகள் வேறுபடலாம். இதன் காரணம் தான் மேலே சொல்லப்பட்டுள்ளது என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அதாவது உறவினர்கள் பார்க்கும் போது அவன் அவர்களை தெரிகிறது என்று பதிலளித்தால் அவன் வாக்கு மனதில் ஒடுங்கவில்லை என்று பொருள். இப்போ வந்து ஒருத்தன் வந்து சாகர தருவாயில் கிடக்கிறான், அவங்ககிட்ட போய் நீங்க பார்க்கும்போது பாருங்க பேத்தி வந்திருக்கா பாருங்க தாத்தா அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா கண்ணை திறந்த அப்படியே பார்க்குறாரு, பேத்தி நிற்கிறா, ஆ வாமா அப்படிங்கிற மாதிரி அவர் சும்மா ஜாட காட்டுறாரு, பேச முடியல ஆனால் கண்ணில் பார்க்குறாரு அந்த பேத்தி வந்திருக்கிறது அவருக்கு தெரியுது. அப்போ இங்கே என்ன நடக்குது, அவருக்கு வந்து இன்னும் வாக்கு மனசில் போய் ஒடுங்கலை, அப்போ மனம் வந்து இன்னும் போய் பிராணனில் ஒடுங்கலை. அப்படி ஒடுங்காத நிலை இருக்கிற வரைக்கும் அவருக்கு இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இங்கே வந்து அவன் வாக்கு மனதில் ஒடுங்கவில்லை என்றும், அதே போல் மனம் பிராணனிலும் பிராணன் அக்னியிலும் அக்னி இறைவனிலும் ஒடுங்கவில்லை என்று இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உறவினர்கள் இன்னும் உலகின் பந்த பாசம் விடவில்லை என்று கூறுவார்கள். அப்போ அந்த நிலையில வந்து சொந்தக்காரங்க வந்து ஏன் தாத்தா இன்னும் இழுத்துக்கிட்டு கிடக்குறாரு, தாத்தாவுக்கு இன்னும் ஆசை இருக்கு, பேரம் பேத்தியை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறாரு, இன்னும் எதையாவது அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதனால உடம்பை விட்டு போக மாட்டேங்கிறாரு. அப்போ என்ன பண்ணலாம், போக்கடிச்சிடலாம், எடுத்துட்டு வாங்க பாலை ஊத்துக வாயில் அப்படின்ட்டு நிறைய பேர் போக்கடிக்கிறாங்கல்ல, சாகர மாதிரி கிடக்கிற தாத்தாவை இவங்களாம் சாகடிச்சிருவாங்க. என்ன காரணம்னா, அவர் தொண்டையில் இருக்கனே கோலை கட்டிக்கிட்டு கரு கருன்னு இருப்பாரு, இவங்க மீண்டும் கொண்டு போய் பாலை ஊற்றுவாங்க, நல்லாவே அது வந்து கெட்டியாக போய் உள்ளே பிடிச்சி அப்பயே உயிர் போய் சேர்ந்துடும். அப்போ இப்படி தான் முடிச்சு கட்டுறது. அப்போ ஏன்னா தாத்தாவுக்கு வந்து இவராக போக மாட்டார், நாம்பளாக போக்கடிச்சிடலாமே அப்படின்ட்டு இப்படி பண்ணுறது தான் மரணம். அப்போ தான் என்ன ஆகும், அந்த தொண்டை போய் அடைக்கும் போது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒடுங்கி தானாகவே அவர் கிளம்பிடுவார். அப்போ இப்படி தான் அந்த உடம்பை விட்டுட்டு உயிரானது பிரியுதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே உயிர் பிரியிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது நிறைய பேசியாச்சு இதெல்லாம். அதாவது உயிருங்கிற தன்மை வந்து மனம்ங்கிற நிலையில் தான் அது வெளியேறும். ஏன்னு கேட்டால் அது வந்து எப்படி ஒடுங்குது, வாக்கு வந்து மனசில் ஒடுங்கி மனசு போய் பிராணனில் ஒடுங்கி தான் பிராணன் வெளிக்கிளம்பும், அந்த பிராணன் தான் இறைவனில் போய் ஒடுங்கும், அது அக்னியில் ஒடுங்கி அக்னி போய் இறைவனில் ஒடுங்குது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ். நம்ம எப்படி ஃப்ரண்ட்ல வந்தோமோ அது அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு நம்மளுடைய மூலத்துக்கு திரும்புறோம். அப்போ நம்ம ஒடுங்கும் போது நம்ம அதான் கேட்டோம் இல்லையா, இறைவனில் போய் ஒடுங்கிட்டு அப்போ மீண்டும் அவனுக்கு பிறவி இல்லையா அப்படின்னா, இங்கே தான் அந்த பிளாட்ஃபார்ம் புரியணுங்கிறேன் நான். பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நாதயோகம் வகுப்புக்கு வந்தவங்களுக்கு நல்லா புரியும். எல்லாமே ஃப்ரீக்குவென்சி, ஒவ்வொரு ஸ்டேஜ் ஃப்ரீக்குவென்சி இருக்கு, அந்த ஃப்ரீக்குவென்சிக்குள்ள போகணும். அப்போ நீங்கள் வந்து அந்த ஹை ஃப்ரீக்குவென்சியில் இருக்கான் இறைவன், இறைவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஃப்ரீக்குவென்சியில் இருக்கிறான், அவனுடைய ஃப்ரீக்குவென்சி என்ன தெரியுமா, 0 ஃப்ரீக்குவென்சி. அப்போ 0 ஃப்ரீக்குவென்சியில் இறைவன் இருக்கிறான். இப்போ நம்ம 1ங்கிற ஒரு ஃப்ரீக்குவென்சியில் அந்த யூனிவர்சல் கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ 0 1 அப்படிங்கிறது பைனரி. இப்போ நம்ம இன்னைக்கு காலையில் அந்த பாடத்தை ரொம்ப ப்ரீஃபாக சொன்னேன் நான். அப்போ 0 1 அப்படிங்கிற அந்த பைனரி ப்ராசஸில் வந்து இங்கே 0 ஃப்ரீக்வன்சிக்குள்ளே இவன் போகமாட்டான். ஏன்னா இவன் தான் விவகாரங்கள் 1008 விவகாரங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கானே. அப்போ இங்கே ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் அவன் கடந்து போகணும். அப்போ அங்கே ஒரு உயர்பரிமாண ஃப்ரீக்வன்சிக்குள்ளே போகிறதுக்கு இவன் வந்து தன்னை தயார்படுத்திக்கணும். அப்போ இங்கே வந்து ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கான தகுதியை வளர்த்துக்காம நம்ம எப்படி அங்கே போக முடியும்? இது உங்களுக்கு புரியற மாதிரி நான் இப்போ சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜு போஸ்ட்டுக்கு வரணும், கோர்ட்டில் வந்து ஒரு பெரிய மேஜிஸ்ட்ரேட்டாக உட்காரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், ஒழுங்காக 10th பாஸ் பண்ணணும், அப்புறம் +2 பாஸ் பண்ணணும், அப்புறம் டிகிரி பாஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு BL எடுத்து படிக்கிறீங்க, சட்டம் படிக்கிறீங்கன்னா சட்டத்தை நீங்கள் முழுமையாக முடிக்கணும். சட்டத்தை முடித்த பிறகு உங்களை ஒரு வழக்கறிஞராக ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க, வழக்கறிஞராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு முன்ன பின்ன அந்த அனுபவங்கள் கிடைக்கும், எப்படி குற்றவாளிகளை கையாள்றது, அவங்கள்ட்ட மாதிரி சட்டங்களில் சிவில் ப்ரொசீஜர் கோடு, கிரிமினல் லாவிலெல்லாம் நம்ம உள்ளே எப்படி அவங்களை வெளியே கொண்டு வர்றது, எப்படி உள்ளே கொண்டு போகிறது அப்படிங்கிற சட்ட நுணுக்கங்களை நீங்கள் கரைச்சி குடிக்கணும். அப்போ சட்ட நுணுக்கங்கள்லாம் நீங்கள் கரைச்சி குடித்து நீங்கள் ஒரு பெரிய சட்ட வல்லுநராக மாறின பிறகு அடுத்த ஒரு எக்ஸாம் இருக்குது, நீங்கள் ஜட்ஜுக்கு எழுதணும், மேஜிஸ்ட்ரேட் போஸ்டிங்க்கு நீங்கள் படிக்கணும். அப்போ அதை எழுதணும், எழுதி நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை பாஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் போய் அந்த போஸ்டிங்கில் உட்காரும்போது தான் உங்களால் சரியான தீர்ப்பு கொடுக்க முடியும். எந்தெந்த லா என்ன சொல்ல வருது, இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்ன சொல்லுது, அந்த சிவில் ப்ரொசீஜர் கோட் என்ன சொல்லுது அப்படின்னு எல்லாமே புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த சட்ட நுணுக்கங்களை எடுத்து நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு சரியானபடி தீர்ப்பு சொல்ல முடியும். அப்போ இது எப்படி நடந்தது, அந்த பாடத்திட்டத்தை நீங்கள் 1 by 1 கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் ஒரு வெற்றியாளனாக மாறினதுனால நீங்கள் அந்த ஜட்ஜு போஸ்ட்டில் உட்கார முடிஞ்சது இல்லையா? அப்போ இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நடைமுறை பார்க்கும்போது இங்கே இறைவனை அடையிறதுக்கு இதே மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. சும்மாலாம் அப்படியே போய் அடைஞ்சிட முடியாது. ஏன்னா இறைவன் வந்து உயர் பரிமாண நிலையில் இருக்கிறான், ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி பிளாட்ஃபார்மில் இருக்கான். அப்போ நீங்கள் அந்த பிளாட்ஃபார்முக்கு போகிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துக்கு போகாமல் அப்படியே நினச்ச உடனே அப்படியே இறைத்தன்மை அடைஞ்சிட முடியுமானா, அடைய முடியாது. அதுக்கு தான் இந்த உடம்பு வந்து நமக்கு ஒரு கருவியாக இருக்குது, மனசு அதுக்கு உண்டான தகுதியை அடையணும். அப்போ மனம் பக்குவம் வரணும், அந்த மனம் வந்து அப்டேட் ஆகணும், மைண்டு வந்து லிஃப்ட் ஆகணும், மேல்நிலை பரிமாணத்துக்கு உயரணும். அந்த லிஃப்ட்ங்கிற வார்த்தை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எதுக்குன்னா, நீங்கள் வந்து படிக்கட்டில் ஏறுறதுக்கும் லிஃப்ட்டில் போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ படிக்கட்டில் வந்து நீங்கள் ஒரு 4வது மாடிக்கு போகணுன்னா அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி மேலே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவே லிஃப்ட்டில் நீங்கள் பட்டன் அடித்த உடனே தள்ளுன்னு மேலே போய் 4வது மாடியில் வெளியே போய்க்கலாம். அப்போ எவ்வளோ வேகமாக நடக்கிறது. இந்த லிஃப்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு ஈஸி மெத்தட் இல்லையா? அது மாதிரி சில ஈஸி டெக்னிக்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு பயணம் பண்ணோம்னா சீக்கிரம் நம்ம வந்து வேலையை முடிச்சுட்டு போகலாம். இல்லைன்னா பிறவிகள் தேவைப்படும், வேறு ஒன்றும் நடந்துடாது, பிறவிகள் தேவைப்படும். இப்படி தான் நிறைய பேர் வந்து நிறைய பாடங்களை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே கொஞ்சம் குதறுவாங்க, அங்கே கொஞ்சம் குதறுவாங்க, எல்லாம் குதறி குதறி ஒரு மாதிரி பெரிய குதறலாகி கடைசியில் எதுவுமே முடியாமல் அப்படியே உக்காந்துருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு உடம்பு முடிஞ்சிடும், அப்புறம் அடுத்த பிறவி. இப்படி தான் பிறவி சக்கரத்தில் சுற்றுவாங்க. ஆனால் அந்த ஃப்ரீக்வன்சியை பிடிக்க தெரிஞ்சால் தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும். அதை வந்து எங்கள் மகான்கள் சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து இந்த ப்ராசஸ் இருக்குது. எங்கேருந்து நம்ம கிளம்பி வந்தோமோ அதே ரிவர்ஸ் ப்ராசஸ் போகும்போது இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் பாருங்கள். இங்கே வந்து என்ன சொல்லுதுன்னா, வாக்கு மனதில் ஒடுங்குதுன்னு சொல்லுதா, மனசு போய் பிராணனில் ஒடுங்குதுன்னு சொல்லுதா, பிராணன் வந்து அக்னியில் ஒடுங்குதுன்னு சொல்லுதா, அக்னி வந்து இறைவனில் ஒடுங்குதுன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் இப்போ ரிவர்ஸ் ப்ராசஸில் எப்படி போகணும், ஃபஸ்ட்டு இந்த பருவுடல் அபிமானத்தை விட்டு மனோ உடலில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். மனோ உடலில் அப்டேட் பண்ண பிறகு நீங்கள் உயிருங்கிறத உணரணும். ஏன்னா இங்கே மனதுக்கு அப்புறம் பிராணன் இருக்குது, பிராணங்கிறது உயிர். அப்போ நான் வந்து உயிராக தான் இருக்கிறேன், நான் எல்லா உயிரிலும் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஆகணும் உங்களுக்குள்ள. நீங்கள் வெறும் பருவுடல் அபிமானத்தில் இருந்தால் நீங்கள் அடுத்தது மனோ உடலை கடக்க முடியாது, மனோ உடலுக்கு அப்புறம் பிராண உடலை கடக்க முடியாது. அப்போ இங்கே பஞ்ச கோஷங்கள் இருக்குல்ல, அந்த பஞ்ச கோஷங்கள்ல 1 by 1 ப்ராசஸ் ஆகணும். ப்ராசஸ் ஆகி அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறது, பிராணன் வந்து அக்னியில் போய் கலக்கும். அப்போ பிராணங்கிறது அக்னிங்கிறது என்னென்னா அதுதான் ஒளி உடல். அப்போ அந்த ஒளி உடல் நீங்கள் அடையும் போது தான் நீங்கள் பிரம்மமாக மாற முடியும். ஏன்னா பிரம்மம் வந்து ஒரு பவர்ஃபுல் அறிவு, அது வந்து ஒரு அறிவு பிரகாசம், சுயம் பிரகாச ஒளி, ஜோதி ஒளி. இறைவன் வந்து பரமாத்மா வந்து எப்படி இருக்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு எல்லையற்ற அறிவு ஒளி பிரகாசம், பேரறிவு பரிமாணத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பிரபஞ்சமே அவரே படைச்சு அவரே அனுபவிச்சு அவரே லயம் பண்ணுறாரு. ஏன்னா இங்கே படைக்கிறதும் அவர் தான், அனுபவிக்கிறதும் அவர் தான், லயம் பண்ணுறதும் அவர் தான். ஆனால் இந்த படைப்பும் அந்த படைப்புக்குள்ள அனுபவத்துக்கு வர்ற அவரும் அதை லயமாக்குற அவரும் ஏதன் அடிப்படையில் செஞ்சிட்டு இருக்காரு, ஃப்ரீக்வன்சி அடிப்படையில், அவருடைய ஆற்றல் மையத்தில் அவர் தன்னை வெளிப்படுத்துகின்ற வைபவமே இந்த உலகமாக விரியுது, ஆற்றல் மயமாக விரியுது. அந்த ஆற்றல் மையத்துக்கான பல்வேறு அதிர்வெண்கள் இருக்குது. அந்த அதிர்வெண்களுக்குள்ளே நீங்கள் எந்த அதிர்வெண்ணில் இருக்கிறீங்கிறத நீங்கள் உங்களை பிடிக்க தெரியணும், உங்களுக்குள்ளே அந்த அதிர்வெண்ணை வந்து கிரியேட் பண்ண தெரியணும். அந்த அதிர்வெண்ணை மாடிஃபை பண்ண தெரியணும். அப்புறம் உங்க நீங்க அந்த ஜீரோ அதிர்வெண்குள்ள போகும்போது இறைவனாக மாற போறீங்க. அப்ப இங்க ஜீரோ அதிர்வெண்குள்ள போறதுக்கான ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுக்கு தான் இங்க குரு தேவைப்படுறாங்க. அப்ப குருவின் மூலமா நாம இந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது மட்டும்தான் நம்ம ஊர் போய் சேர முடியும். இல்லைன்னா வழிகாட்டு இல்லாம நீங்களா பயணம் பண்ணீங்கன்னா போலாம், டைம் எடுக்கும், பல பிறவிகள் தேவைப்படும். அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா யாரோ ஒருத்தர் கேட்டுதான் நீங்க போய் கடைசியா சேர போறீங்க. நீங்க ஊர் போய் சேரும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நீங்க நான் எனக்கு தெரியும் தெரியும் கொஞ்சம் தூரம் போனாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எங்கேயாவது இடத்துல சந்தேகம் கேட்காம நீங்க அந்த இடத்த போய் அடையவே முடியாது. அல்லது அந்த ஊருக்கே போய் சேர்ந்துட்டாலும் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு அந்த ஊருக்குள்ள போயாவது அட்லீஸ்ட் ஒருத்தர் கேட்பீங்கல்ல, அதை முன்னாடியே செஞ்சிட்டீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போலாம்ல. அதை தான் இங்க நம்ம சொல்றோம். அந்த அடிப்படை விஷயத்தை இங்க மகான்கள் பேசுறாங்க. அப்ப இங்க சாந்தோக்க உபநிஷத்து மேலும் என்ன சொல்ல வருதுன்னா, அவனுடைய வாக்கு மனதிலும் மனம் பிராணனிலும் பிராணன் அக்னிகளும் அக்னி மேலான இறைவனிலும் ஒடுங்கிவிட்டால் அவனுக்கு அவர்களை தெரியாது. அப்ப அவனுக்கு உலகம் அப்ப கிடையாது. அப்ப மரண வேளையில் அனைத்தும் இறைவனில் ஒடுங்குகின்றன என்ற கருத்தை கூறுவதன் வாயிலாக மீண்டும் ஒருமுறை அனைத்தின் காரணம் இறைவனே என்ற கருத்து இங்கு வலியுறுத்தப்படுகிறது என்று இந்த இடத்துல உபநிஷத் பாடத்துல பாக்குறோம். அப்ப மேலும் அடுத்த மந்திரத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாமே ஒரே மாதிரி சொல்லிட்டே வருவாரு. அனைத்திலும் நுண்ணியதோ அதுவே அனைத்திற்கும் ஆன்மாவாக திகழ்கிறது, அதுவே உண்மை, அதுவே இறைவன். சுவேத்தகேதோ நீ அதுவாகத்தான் இருக்கின்றாய் என்று உபதேசித்தார் உத்தாலகர். அப்ப மீண்டும் சுவேத்தகேது கேட்டான், போற்றுதலுக்குரிய தந்தையே எனக்கு அதனை மீண்டும் உபதேசியுங்கள் என்று சுவேத்தகேது கேட்டுக்கொண்டான். அதற்கு உத்தாலகர், இனியவனே அப்படியே ஆகட்டும் என்றார். அப்ப இனியும் விளக்கம் தொடர்கிறது. அப்ப இனியும் வந்து உத்தாலகர் பேசுகிறார். உபதேசம் இதன் மூலம் ஒரு முக்கிய கருத்தை வெளியிடுகிறது. அது என்ன அப்படின்னா, எவ்வளவுதான் படித்தாலும் விளக்கினாலும் நீ அதுவாகத்தான் இருக்கின்றாய் என்ற கருத்து வந்து மனதிற்கு எட்டாது. ஏனென்றால் இதை கடவு உபனிஷதம் 1வது அத்தியாயத்துல 2வது பகுதியில 23வது மந்திரத்துல சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, சொற்பொழிவுகளாலோ புலமையாலோ பலவற்றை கேட்பதாலோ இந்த ஆன்மாவை அடைய இயலாது. யார் அதை அடைவதற்கான மன இயக்கம் கொள்கின்றானோ அவன் மட்டுமே அதனை அடைகின்றான். ஆன்மா அவனுக்கு தன் சொந்த இயல்பை அப்பொழுது மட்டும்தான் வெளிப்படுத்துகிறது என்று கடவு உபனிஷத்துல நம்ம பார்த்தோம். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், அதாவது ஒரு விஷயத்த நாம வந்து உள்வாங்கணும் அப்படின்னா சும்மா வந்து ஒரு புக்கை படிக்கிறதுனால புரிஞ்சுக்க முடியுமா, அப்படிலாம் புரிஞ்சுக்க முடியாது. அல்லது ஒரு சொற்பொழிவு கேட்கறதுனால புரிஞ்சுக்க முடியுமா, அதுவும் நடக்காது. என்ன உண்மையிலே நடக்கணும், நான் அதையே அடைய வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் வரணும், அந்த மன ஏக்கம் உண்டாகணும். அந்த ஏக்கம்னு நான் சொல்லும் போது நாம வந்து எப்படி உதாரணம் கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன், அடிக்கடி சொல்லுவேன், வேதாந்தம் சொல்ற பாடம் தான். இப்ப ஒருத்தருக்கு வந்து திடீர்னு தலையில நெருப்பு பிடிச்சிக்குது. அப்ப தலையில நெருப்பு பிடிச்ச உடனே அவன் லப லபன் கத்திக்கிட்டு இங்கும் அங்கும் ஓடுனா என்ன ஆகும், நெருப்பு இன்னும் வேகமா தலையில பரவும். ஆனா அப்படி ஓடாம சரி எனக்கு ஏதாவது ஒரு பக்கத்துல ஆறு இருக்கா காட்டுங்க, இல்ல பக்கத்துல கிணறு இருந்தா காட்டுங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லுவானா? அப்படி சொன்னாலும் அவன் தலை வெந்து போயிடும். அப்ப ஓடவும் கூடாது, பக்கத்துல ஆறு இருக்குதான்னு பார்க்கவும் கூடாது, பக்கத்துல கிணறு இருக்கான்னு பார்க்க கூடாது, பக்கத்துல டிச்சி இருந்தாலும் குதிச்சிடணும். இங்க விஷயம் என்ன அப்படின்னா, அவனுக்கு அந்த நெருப்பை அணைக்கிறது தான் அவனுக்கு நோக்கம். அப்ப நெருப்பை அணைக்கிறதுக்கு அவனுக்கு நோக்கம் என்னன்னா, அங்க நல்ல தண்ணி கெட்ட தண்ணி, இங்க டிச்சு தண்ணி ஓடுது, இதெல்லாம் குளிக்க மாட்டேன், இதுல நான் குதிக்க மாட்டேன்னு சொன்னானா அவன் நெருப்பை அணைக்க முடியாது. அப்ப அங்க அசிங்கம் அங்க சுத்தம் அப்படின்னா அவன் பார்க்க மாட்டான். அந்த இடத்துல அவனுக்கு ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா, அந்த நெருப்பை அணைக்கணும். அப்ப அந்த நெருப்பை அணைக்கிறதுல அவனு கிட்ட இருக்கிற அந்த தீவிரம் இருக்குல்ல, அந்த தீவிரத்தை எடுத்துக்கணும். உடனே நீங்க அந்த அசிங்கத்தை எடுத்துக்க கூடாது. அவன் நெருப்பை அணைக்கிறதுக்கு போய் டிச்சில விழுந்துட்டா நாடு ஞானம் அடைகிறதுக்கு மோசமான பாதையில போறேன் அப்படின்ட்டு அப்படி தீர்மானம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் மனதனுடைய விளையாட்டு இல்லையா. விவரத்துக்காக ஒரு உபமானத்தை சொன்னோம் அப்படின்னா, நம்ம மனசு என்ன பண்ணோம்னா, கீழ்நிலையே தான் அடிக்கடி எடுத்துக்கும், நல்லது அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்காது, கெட்டதை மட்டும் டக்குனு உடனே தூக்கிட்டு வந்துடும். அப்ப அதனால இப்ப நீங்க வந்து அவன் நெருப்புக்கு அணைக்கணுங்கிறதுக்காக அவன் டிச்சு தண்ணிலேயே விழுந்து கூட அணைச்சிட்டான் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அந்த உபமானத்துல நீங்க என்ன விஷயத்தை ஹைலைட்டா எடுத்துக்கணும், அவனுடைய நோக்கம் நெருப்பை அணைப்பதுங்கிறத ஹைலைட்டா எடுத்துக்கணும். அவன் டிச்சு தண்ணியில விழுவுறதுங்கிறது எடுக்கக்கூடாது. அவனுக்கு தேவை அந்த நெருப்பு அப்போதைக்கு அணைக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி இங்க நீங்க இந்த மாதிரி தன்னை உணரணும், தான் அடைய வேண்டிய இலக்கை அடையணும் அப்படின்னா அது ஒரு வெறியா மாறணும், அந்த ஒரு ஏக்கம் வரணும். அப்படி வர்றவங்க தான் இதுல ஜெயிக்க முடியும் அப்படிங்கறது இங்க சாஸ்திரம் வெளிப்படுத்துது. அப்போ யார் அதை அடைவதற்கான மன ஏக்கம் கொள்கிறானோ அவன் மட்டும் அதனை அடைகின்றான். ஆன்மா அவனுக்கு தன் சொந்த இயல்பை வெளிப்படுத்துகிறது என்று இங்கு கூறப்படுகிறது. இருப்பினும் மனம் தன்னால் என்ற முயற்சியை செய்கிறது. அதையே சேர்த்த கேதுவில் நாம் காண்கிறோம். உத்தாலகரும் பொறுமையாக தனது உபதேசத்தை தொடர்கிறார். அப்போ இனி வருகின்ற இந்த மன இயக்கம் கொள்கிறானோ என்ற வாக்கியம் ஒரு முக்கியமான விஷயமாக இங்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாம் அனைவரும் இந்த உலகியலில் உழலும் மனிதர்களாகத்தான் இருக்கின்றோம். நம் மனம் என்பது எப்போதுமே லகான் இல்லாத குதிரை போல, லகான் அப்படின்னா கடிவாளம், கடிவாளம் இல்லாத ஒரு குதிரை போல உலகியல் விஷயங்களிலே தான் மேன்மேலும் ஈடுபட்டு கொண்டு ஆசை வயப்பட்டவாறு அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப அதையும் தாண்டி இறையியல் விஷயத்தில் மனம் ஆர்வம் கொள்ள வேண்டுமானால் அதற்கு நம்ம என்ன செய்யணும், மனதிற்கு ஒரு புரிதலை கொடுக்கணும். ஏன்னா மனம்ங்கிறது வந்து எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி தான், ஒருத்தர் இதை சொன்னா அதை கேட்கும், ஒருத்தர் அதை சொன்னா அதை கேட்கும், எல்லாமே எடுத்து உள்ள போட்டுக்கும், அந்த எல்லாத்தையும் சித்தத்துல சேகரிச்சு வச்சுக்கோம், அப்புறம் அதை பூரா அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுதான் மனசு. ஆனா இந்த மனதுக்கு நம்ம அந்த மாதிரி கண்ட விஷயங்களை கொடுத்துடக்கூடாது, கண்ட குப்பைகளை உள்ள திணிச்சிடக்கூடாது. அதனாலதான் நல்லதை மட்டும் கேட்கணும், நல்லதை மட்டும் பார்க்கணும், நல்லதை மட்டும் பேசணும், அப்படிதான் மகான்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதே ஒன்னாம் கிளாஸ்ல போய் சேர்ந்த உடனே மூணு குரங்கு பொம்மையை போட்டு காட்டுவாங்க, தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே. ஏன் இதுக்காக அந்த குரங்கு பொம்மையை போட்டு நமக்கு ஒன்னாம் கிளாஸ்லேயே சொல்லித்தராங்க? மனசு வந்து இந்த மாதிரி கட்ட விஷயத்தை பிடிச்சிக்கிச்சுன்னா அதுலதான் போக பார்க்கும், அவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியாது. இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.